சீன கதை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவது பாண்டியன். இந்த வாரம் மாக்கு கொடுத்த மகத்தான வாழ்வு என்னும் சீன கதையை நாம் பார்க்கலாம். பழங்காலத்தில் மாக்கு என்ற பெண் சீன நாட்டில் வாழ்ந்து வந்தாள். இனிய சுபாவங்களையும் கடினமாக உழைக்கக்கூடிய தன்மையையும் கொண்டிருந்த அவள் அவருடைய தந்தையுடன் ஒன்றாக வசித்து வந்தாள். இருவருடைய வாழ்க்கையும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் விதமாக அமைந்திருந்தது. அவருடைய தந்தை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டதால் குடும்ப பிரச்சனைகளில் போதிய அக்கறையில்லாமல் இருந்து வந்தார். இதன் காரணமாக குழந்தை பருவத்திலேயே குடும்பச் சுமையை ஏற்க வேண்டிய சூழ்நிலை மாக்குவுக்கு ஏற்பட்டது. அவள் தையல் வேலையில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தாள். அண்டை வீட்டில் வசித்து வந்த ஒருவரின் பரிந்துரையின் பேரில் பணக்கார குடும்பம் ஒன்றில் அவளுக்கு தையல் வேலை கிடைத்தது. ஒருநாள் அவள் வேலை செய்து வந்த வீட்டின் தலைவர் ஒரு பெரிய பீச் பழத்தை, அதாவது குழிப்பேறு என்று சொல்வார்களே, அந்த பழத்தை அவளுக்கு கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டுக்கு கிளம்பினாள். வீட்டுக்கு போகும் வழியில் மிகவும் வயதான ஒரு மூதாட்டி தரையில் கிடப்பதை அவள் பார்த்தாள். அருகில் சென்று பார்த்தபோது அந்த மூதாட்டி குற்றுயிரும் குலையுயிருமாக மூச்சிடுவதற்கே மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்ததை அவள் கண்டாள். பரிதாபம் மேலிட அந்த பாட்டியின் அருகில் குனிந்து முகத்தை நோக்கிய போது தாழ்வான குரலில் தான் பட்டினியால் சிரமப்படுவதாக அந்த மூதாட்டி கூறினார். ஏதாவது உணவு கொடுத்தால் அவர் உயிர் பிழைத்து விடுவார் என்று நினைத்த மாக்கு கொஞ்சமும் தயக்கமில்லாமல் தான் வைத்திருந்த பீச் பழத்தை கூடையில் இருந்து எடுத்து பாட்டியிடம் கொடுத்தாள். அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு சற்றே தெளிவடைந்த அந்த பாட்டி எழுந்து உட்கார்ந்து, எவ்வளவு கருணையுள்ள பெண்ணாக நீ இருக்கிறாய், எனது உயிரையே நீ காப்பாற்றியிருக்கிறாய், மிக்க நன்றி. ஆனால் எனக்கு மிகவும் பசிக்கிறது, எனக்காக நீ கொஞ்சம் அரிசி கஞ்சி தயாரித்துக் கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். தயாரித்துக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்த மாக்கு அந்த மூதாட்டியை பாதுகாப்பாக அருகில் இருந்த பாழடைந்த கோவில் மண்டபம் ஒன்றுக்கு கைத்தாங்கலாக அழைத்துச் சென்றாள். அங்கு சென்றதும் மண்டபத்துக்கு உள்ளே பாட்டியை உட்கார வைத்துவிட்டு கஞ்சி தயாரிப்பதற்காக தன் வீட்டுக்கு போனாள். வீட்டுக்கு போனதும் அவசர அவசரமாக அடுப்பை பற்ற வைத்து அரிசி கஞ்சியை தயாரித்த மாக்கு அதை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு விரைவாக திரும்பி வந்தாள். ஆனால் அவள் வந்து பார்த்தபோது அங்கு அந்த பாட்டி இல்லை. அவர் சாப்பிட்டு முடித்த பீச் பழக்கொட்டைதான் அங்கு இருந்தது. அந்த பழக்கொட்டையை எடுத்துக்கொண்டு மாக்கு வீடு திரும்பினாள். அன்றிரவு அவள் கனவில் அந்த மூதாட்டி வந்தார். நீ ஒரு கனிவான பெண், என்னை பற்றி கவலைப்படாதே. நீ கருணையுடன் எனக்கு சாப்பிட கொடுத்த பீச் பழம் என்னை காப்பாற்றி என் வாழ்நாளை நீடிக்கச் செய்துவிட்டது என்று மென்மையாக கூறினார். கனவு கலைந்து விழித்தெழுந்த மாக்கு அந்த பாட்டி சாதாரணமானவர் அல்லர் என்று நினைத்தாள். தான் கொண்டு வந்த பீச் பழக்கொட்டையை தோட்டத்தில் பள்ளம் தோண்டி புதைத்து வைத்தாள். விரைவிலேயே ஒரு பெரிய பீச் மரம் தோட்டத்தில் வளர்ந்து கிளை பரப்பியது. மார்ச் மாதத்தில் ஏராளமான பீச் பழங்கள் அந்த மரத்தில் விளைந்தன. மாக்கு அந்த பழங்களை எல்லாம் பறித்து சுட்டு வட்டாரத்தில் குடியிருந்த எல்லோருக்கும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தாள். அந்த பழங்களை சாப்பிட்டவர்கள் முன் எப்போதும் அனுபவித்தறியாத புத்துணர்ச்சியை அனுபவித்தார்கள். ஒவ்வொரு மார்ச் மாதமும் அந்த மரத்தில் ஏராளமான கனிகள் தோன்றுவதும் அண்டை வீட்டார் அனைவருக்கும் சுவையான அந்த பழங்களை மாக்கு பகிர்ந்து கொடுப்பதும் தொடர்கதையானது. தன் கனிவான குணத்தால் மாக்கு அந்த வட்டாரத்தில் வசிப்பவர்கள் அனைவருக்குமே நீடித்த வாழ்நாளை பரிசாக அளிக்கிறாள் என்று அந்த ஊரே புகழத் தொடங்கியது. அடுத்து செல்வ கடவுள் என்னும் இன்னொரு கதையை பற்றி நாம் பார்க்கலாம். சாவோ கோங்கினி என்கின்ற ஏழை மனிதன் ஒருவன் 1000 ஆண்டு வயதுடைய சைப்ரஸ் மரத்தின் அடியில் சிதிலமடைந்த கூரையுடன் காணப்பட்ட குடிசை ஒன்றில் வாழ்ந்து வந்தான். சைப்ரஸ் மரம் என்பது சீனாவில் பரவலாக காணப்படும் ஒரு வகை ஊசி இலை மரம் ஆகும். அவனிடம் ஒரு கோழியும் நாயும் மட்டுமே இருந்தன. அந்த கோழிக்கு கண் தெரியாது. நாய்க்கோ 2 கால்கள் மட்டுமே இருந்தன. அந்த கோழியும் நாயும் உடல் குறைபாடுகளின் காரணமாக தங்கள் உரிமையாளரையே வெகுவாக சார்ந்திருந்தன. ஒவ்வொரு நாளும் காலையில் கோழியையும் நாயையும் வீட்டிலேயே விட்டுவிட்டு உணவு ஏதாவது கிடைக்குமா என்று பார்ப்பதற்காக சாவோ கோங்மிங் வெளியே செல்வது வழக்கம். பணம் ஈட்டுவதற்காக பகலில் வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு சென்று வரும் அவன் தன் ஈகை பண்பின் காரணமாக ஈட்டும் செல்வம் அனைத்தையும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுவது வழக்கம். அதனால் மாலையில் வீடு திரும்பும்போது அவனிடம் சிறிதளவே உணவு இருக்கும். அது அவன் வாஞ்சியுடன் வளர்த்து வந்த கோழிக்கும் நாய்க்கும் மட்டும்தான் போதுமானதாக இருக்கும். சந்திர புத்தாண்டன்று சாவோ கோங்மிங் வீடு திரும்புவதற்கு வழக்கத்தை விட மிகவும் அதிக நேரம் ஆகிவிட்டது. உணவு எதுவும் கிடைக்காமல் வெறும் கையுடன் தான் அவன் வீடு திரும்ப வேண்டியிருந்தது. அதனால் அவன் மிகவும் சங்கடத்துடன் இருந்தான். அவன் துயரத்துடனும் ஏமாற்றத்துடனும் கோழியிடமும் நாயிடமும் புலம்பினான். ஏழை மக்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள், எல்லோருக்கும் என்னால் எப்படி உதவி செய்ய முடியும்? இன்றிரவு என்னோடு சேர்ந்து நீங்களும் பட்டினியாகவே இருக்க வேண்டியதுதான் என்று வருத்தத்துடன் கூறினான். என்னிடம் பணம் இருந்திருந்தால் அதை நான் அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்திருப்பேன். அதை வைத்துக் கொண்டு அவர்கள் மருந்து பொருட்கள், துணிமணி, சாப்பாடு முதலியவற்றை வாங்கியிருக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாமும் பசி கொடுமையை எதிர்கொண்டிருக்க மாட்டோம் என்று தன் மனச்சுமையை பகிர்ந்து கொண்டான். மறுநாள் காலையில் விழிப்பு வந்து கண்ணை திறந்து பார்த்தபோது குடிசைக்குள் சில பொருட்கள் பளபளவென்று மின்னிக் கொண்டிருப்பதை சாவோ பார்த்தான். என்ன அதிசயம், கோழியும் நாயும் தங்கம் மற்றும் வெள்ளியாலான ஆபரணங்களை உடல் முழுக்க அணிந்து நடனமாடிக் கொண்டிருந்தன. அந்த நகை குவியலை பார்த்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கிய சாவோ அவற்றை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். அந்த நேரத்தில் உள்ளூர் அரசாங்கம் புதிய பாலம் ஒன்றை கட்டுவதற்காக நிதி திரட்டுவதற்கு புதிதாக வரிகளை விதிக்க தொடங்கியிருந்தது. சாவோ கோங்மிங் அந்த நகைகளை பயன்படுத்தி மொத்தம் 48 ஏழை குடும்பங்கள் அந்த வரிகளை செலுத்துவதற்கு உதவி செய்தான். அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து பார்க்கும்போது கோழியும் நாயும் புதிது புதிதாக நகைகளை அணிந்து கொண்டு நடனமாடிக் கொண்டிருப்பது ஒரு வழக்கமான நிகழ்ச்சியாகிவிட்டது. அந்த நகைகளையெல்லாம் சாவோ ஏழை மக்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டே இருந்தான். ஆனால் அப்போதும் அவன் அந்த அழுக்கு குடிசையிலேயே தொடர்ந்து வசித்து வந்தான். அவ்வப்போது பசியால் வாடவும் செய்தான். காலப்போக்கில் மக்கள் அனைவரும் அவன் பெயரை மனதில் பொறித்து அவன் செய்த உதவிகளுக்காக அவனை வணங்க தொடங்கினார்கள். ஆனால் அவன் மீது அவனது செல்வ செழிப்பை கண்டு பொறாமை கொண்ட சிலர் ஒருநாள் இரவு அவன் குடிசைக்கு தீ வைத்து விட்டார்கள். மலைமேலிருந்து மக்கள் வேக வேகமாக இறங்கி வந்து தீயை அணைப்பதற்குள்ளாக குடிசை முழுவதும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. சாவோ, கோழி, நாய் உட்பட யாரையுமே காண முடியவில்லை. உடைமைகளையும் காப்பாற்ற முடியவில்லை. அது முதற்கொண்டு சாவோ கோங்மிங் இயற்கைக்கு மீறிய இழை வடிவமாகிவிட்டான். உண்மையில் அந்த கோழியும் நாயும் சாவோவுக்கு அவனது குடைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு உதவியாக இருப்பதற்காக ஜேட் பேரரசரால் அனுப்பி வைக்கப்பட்டவை ஆகும். குடிசை தீப்பற்றி எரிந்தபோது அந்த கோழியும் நாயும் அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று விட்டன. சாதாரண ஏழை எளிய மக்களை பாதுகாப்பது பற்றியே சாவோ கோங்மிங் எப்போதும் கவலை கொண்டிருந்தான், கவனம் செலுத்தி வந்தான் என்பதும், அவனுக்கு செல்வத்தின் மீது சிறிதளவும் நாட்டமில்லை என்பதும் ஜேட் பேரரசருக்கு தெரியும். அதனால் அவர் சாவோ கோங்மிங்கிற்கு அதிகாரப்பூர்வமாக செல்வ கடவுள் என்று பெயர் சூட்டினார். அந்த கோழியும் நாயும் அழகுமிக்க சிறுமியாகவும் சிறுவனாகவும் மாறிவிட்டன. வீட்டுக்கு செல்வங்களையும் புதையல்களையும் அள்ளி கொண்டு வந்து அளிப்பவை என்ற பொருளை உடைய பெயர்களாகிய ஜின்பாவோ மற்றும் சாவோ காயி என்பவை அந்த குழந்தைகளின் பெயர்களாகும். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சீன கதை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.